வரும் ஒரு அலசல் சிறப்பான நிலையில் உலகை விட்டு செல்ல. இத்தாலியில் இந்த கோடை வெப்பம் அதிகமாகவே உணரப்படுகின்றது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் கடந்த 2-3 கோடைக்காலங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவு வெப்பமாக இருந்தன. இந்தியாவில் அடுத்த ஆண்டு கோடையில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என அறிவியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்திய இமயமலை தொடரில் ஆண்டு முழுவதும் பனிமூடி கிடந்த மலைச்சிகரங்கள் வெறுமையாக மாறிவிட்டன. பாகிரதி மற்றும் கங்கை நதியின் பிறப்பிடமாக விளங்கும் கோமுக் எனப்படும் பனிப்பாறை கடந்த 30 ஆண்டுகளாக கரைந்து வருகின்றது. முன்பெல்லாம் இந்த பனிப்பாறையின் குகை வாயிலிருந்து ஊற்றைப் போல நீர் பொங்கி வரும். இப்போது அந்த பனிப்பாறை எந்த அளவு உருகியிருக்கின்றது என்றால், அந்த குகைக்குள் 1 மைல் தூரத்திற்கு நடந்து செல்லலாம். அங்கே சிறிய ஓடையைப் போல நீர் சொரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டு முழுவதும் ஓடிய நதிகளை பருவமழையின் போது மட்டுமே ஓடும் நதிகளாக ஒரே தலைமுறையில் நாம் மாற்றிவிட்டோம். அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர வளர இப்பூமி வருங்கால தலைமுறைகள் வாழ்வதற்கு மென்மேலும் கடினமாகி வருகின்றது. இந்த உலகம் நமக்கு பயன்பட்டதைப் போல் வருங்காலத்தில் வருபவர்களுக்கும் பயன்பட வேண்டும். நாம் இப்பூமியில் நுழைந்தபோது இருந்ததை விட இன்னும் சிறப்பான நிலையில் இந்த உலகத்தை விட்டுச் செல்ல வேண்டியது நம் கடமை.
கிழக்காசிய நாடாகிய மங்கோலியா உலகில் முக்கியமான கிராமப்புற நாடு மற்றும் நிலத்தால் சூழப்பட்ட உலகின் 2வது பெரிய நாடாகும். புல்வெளிகளும் காடுகளும் அதிகமாக உள்ள இந்த நாட்டில் மக்கள் பலகாலமாக நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இந்நாட்டில் கல்லீரல் புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். இதை உலகளாவிய நிலையோடு ஒப்பிடும்போது 6 மடங்கு அதிகம். ஆயினும் இந்நோயாலும் வேறு பல தீராத நோய்களாலும் துன்புறுவோர் மரணத்தை அமைதியாக தழுவுவதற்கு உதவும் இல்லங்கள் இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக இல்லாமலேயே இருந்தன. ஒரு பெண்ணின் அயராத முயற்சியால் 15 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் இதற்கென ஓர் இல்லம் உருவாகியிருக்கின்றது. ஒதந்துயா தவசூரன் என்பவர் தனது 17வது வயதில் ரஷ்யாவின் லெனின்கிராட் நகரில் குழந்தை மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கையில் மங்கோலியாவில் அவரது தந்தை நுரையீரல் புற்றுநோயால் காலமானார். அவர் படிப்பை முடித்து மங்கோலியா திரும்பியபோது அவரது தந்தை அந்த நோயின் வலியால் எவ்வளவு துடித்தார் என்பதை அவரது சகோதரி வழியாக கேட்டறிந்தார். அதன்பின் அவர் மருத்துவராக பணியாற்றியபோது அவரின் மாமியார் கல்லீரல் புற்றுநோயால் துன்புற்று இறந்ததை நேரடியாக பார்த்தார். இந்த நோயாளர் பலர் வேதனையை தாங்க இயலாமல் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பியதையும் அவர் கண்டார். அதனால் தவசூரன் அவர்கள் மங்கோலிய அரசிடம் கடுமையாக போராடி இந்த நோயாளர்களுக்கென ஓர் இல்லத்தை தொடங்கி அவர்கள் மரணத்தை அமைதியாக ஏற்க உதவி வருகிறார் என கடந்த வாரத்தில் BBCயில் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது.
அன்பர்களே, தான் நுழைந்தபோது இருந்ததை விட இன்னும் சிறப்பான நிலையில் இந்த உலகத்தை விட்டுச் செல்ல பல நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உழைத்து வருகின்றன. தமிழகத்தில் மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வந்ததை நாம் அறிவோம். திருப்பூர், சாமலாபுரம் பேரூராட்சி கிராமங்கள் மதுக்கடைக்கு எதிரான புரட்சி பெண்கள் கொண்ட கிராமங்கள் என்ற பெயரை பெற ஆரம்பித்துள்ளன. சாமலாபுரத்தில் நடந்த மதுக்கடை அகற்றும் போராட்டத்தில் கடந்த 11 தேதி காவல்துறை நடத்திய தடியடியில் அதிகாரி ஒருவர் அறைந்ததால் ஈஸ்வரி என்ற பெண் பாதிக்கப்பட்டார். அது காணொளியாக பதிவாகி மனித உரிமை மற்றும் பெண்கள் ஆணையங்களின் கண்டனத்திற்கும் விசாரணைக்கும் உள்ளானது. அதன் தொடர்ச்சியாக அதிகாரிகள் சர்ச்சைக்குரிய மதுக்கடையை மூடினர். பேரூராட்சிக்குள் வேறு இடத்திலும் மதுக்கடை திறக்க மாட்டோம் என்றும் உத்தரவாதம் அளித்தனர். அந்த உத்தரவாதத்தையும் மீறி அகற்றிய மதுக்கடையிலிருந்து ஏறக்குறைய 1 மைல் தூரத்தில் காளிப்பாளையம் என்ற பகுதியில் 2 வாரங்களுக்கு முன் புதிய மதுக்கடையை திறந்தனர் அதிகாரிகள். அதேநேரம் ஈஸ்வரி என்ற பெண்ணின் கன்னத்தில் அறைந்த அதிகாரிக்கு பணி மாறுதலுடன் பதவி உயர்வும் அளிக்கப்பட்டது. அதில் ஆவேசமான பெண்கள் இதை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அதே நாள் மாலை வேலுமணி என்ற பெண் தன் கழுத்திலிருந்து தாலியை கழற்றி அதிகாரிகள் கையில் கொடுத்து விட்டார். குடிச்சு குடிச்சு என் வீட்டுக்காரர் என்ன ஆவாரோன்னு கவலையோட இந்த தாலி என் கழுத்தில் தொங்குறதுக்கு பதிலா இதை நீங்களே வச்சுக்கங்க என்று உணர்ச்சி பொங்கி ஆவேசமாக அவர் பேசியிருக்கின்றார். கூடியிருந்த சில பெண்களும் தங்களின் தாலிகளை கழற்றி வீச தயாராக உடனே மதுபானக் கடையை மூடுவதாக உத்தரவாதம் தந்ததோடு அடுத்த நாளை பூட்டி முத்திரை வைத்துவிட்டனர் அதிகாரிகள். அன்பு இதயங்களே, தங்களின் பிள்ளைகளுக்கு நல்லதோர் எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதற்காகவே இப்பெண்கள் மதுக்கடைக்கு எதிராக போராடி வருகின்றனர்.
இருளின் சக்திகள் நம்மில் இறக்க செய்வார், வாழ்வின் நலன்களை நம்மில் உயிர்க்க செய்வார். இருளின் சக்திகள் நம்மில் இறக்க செய்வார்.
நாகை மாவட்டத்தில் உள்ள கீச்சாங்குப்பம் ஒரு பக்கம் ஆற்றையும் இன்னொரு பக்கம் கடலையும் கொண்ட அழகிய மீனவ கிராமம். இந்த கிராம மக்கள் தங்கள் உயிராக நேசிக்கும் இங்குள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை கடந்த 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி சூறையாடியது. இந்த பள்ளி குழந்தைகள் 80 பேர் உட்பட 600 உயிர்களை பேரலை அடித்துச் சென்றுவிட்டது. பள்ளி கட்டடமும் இடிந்து சேதமானது. இதனால் பெற்றோர் தங்களது பிள்ளைகளை தொலைவில் உள்ள நகர்ப்புற பள்ளிக்கு அனுப்ப ஆரம்பித்தனர். 400 பேர் படித்த பள்ளியின் எண்ணிக்கை 190 வந்தது. இந்த சூழ்நிலையில் பாலு ஆசிரியர் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார். இவர் இந்த ஊர் மக்கள், மாவட்ட நிர்வாகம், கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு பள்ளி கட்டடத்தை புதுப்பித்தார். நூலகம், ஆய்வுக்கூடம், குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை போன்றவற்றுடன் ஒரு வகுப்பறையை ஸ்மார்ட் வகுப்பறையாகவும் இவர் மாற்றினார். இப்படி ஒரு வகுப்பு இந்த பள்ளியில் நடத்தப்படுகிறது என்பதை ஊர் மக்களிடம் சொல்வதற்காக இலவச மருத்துவ முகாமும் நடத்தினார் அவர். மருத்துவ முகாமிற்கு வந்த பொதுமக்கள் பள்ளி கட்டடத்தையும் இருந்த வசதிகளையும் பார்த்துவிட்டு அந்த ஆண்டே தங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்த்தனர். இதன் காரணமாக மாணவரின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியது.
மேலும் பள்ளியில் சிறுவர் பூங்கா, மாடித்தோட்டம் அமைத்ததுடன் மாணவர்களுக்கு கூடுதலாக யோகா, கராத்தே, ஆங்கிலம் பேச என்று பலவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது. கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க தயாராக இருந்தாலும் தனியார் பள்ளிகளுக்கு கிடைக்காத ISO சான்று இந்த மீனவ கிராமத்து பள்ளிக்கு கிடைத்துள்ளது. இதற்காக கடந்த மே மாதம் நடைபெற்ற பள்ளி விழாவிற்கு வந்த கிராம மக்கள் மேளத்தாளம் முழங்க தங்களால் முடிந்தது என்று பள்ளிக்கு பீரோ, காற்றாடி, நாற்காலி, பெஞ்சு என்று ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய்க்கு சீர்வரிசை கொண்டு வந்து கொடுத்தது வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று என தினமலர் தினத்தாள் சொல்லியுள்ளது. அன்பர்களே, எல்லாவற்றையும் போராட்டமாக மாற்றும் மனிதர்கள் வாழும் இக்காலத்தில் ஆரவாரம் இல்லாமல் வருங்கால தலைமுறைக்காக செயல்படும் நல்மனத்தவரும் உள்ளனர்.
எழுச்சி கண்டிடுவோம், இனி வீழ்ச்சி நமக்கில்லை. எழுச்சி கண்டிடுவோம், இனி வீழ்ச்சி நமக்கில்லை.
ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் இயக்குநர் ஒருவர் 4,000 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு நீதிபதி முன் நிறுத்தப்பட்டார். நீதிபதிக்கு அவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. காலையில் உங்களுக்கு உணவு ஏதாவது கொடுத்தார்களா என்று நீதிபதி கேட்க, இல்லை என்றார் அந்த இயக்குநர். நீதிமன்ற ஊழியரிடம் 4 இட்லி வாங்கி வருமாறு அவர் ஆணையிட்டார். இயக்குநரின் கையில் இட்லி பொட்டலம் கொடுக்கப்பட்டது. பரவாயில்லை, இங்கேயே சாப்பிடுங்கள், அதற்குள் நான் இன்னொரு வழக்கு விசாரணையை முடித்து விடுகிறேன் என்றார் நீதிபதி. இயக்குநரால் 3 இட்லிக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. என்ன, ஒரு இட்லியை வைத்து விட்டீர்கள், சாப்பிட்டு விடுங்கள் என்று நீதிபதி சொன்னதும், ஐயா, என்னால் சாப்பிட முடியவில்லை என்று பயந்து நடுங்கிக் கொண்டே சொன்னார் இயக்குநர். பார்த்தீர்களா, உங்களால் சாப்பிட முடிந்தது 3 இட்லிதான். அதற்கு மேல் உங்கள் வயிற்றில் இடமில்லை. இதற்காகவா நீங்கள் 4,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள்? மனிதரின் அத்தியாவசிய தேவைகள் மிகவும் குறைவானவையே, அகந்தையின் தேவைகள்தான் அதிகம். உங்கள் வயிற்றுக்கு தீனை போடுவது எளிது, அதற்கு 4 இட்லியே அதிகம். உங்கள் அகந்தைக்கு 4,000 கோடி என்ன, 40,000 கோடி கூட போதாது என்றார் நீதிபதி. இயக்குநர் ஓவென அழ ஆரம்பித்தார்.
அன்பர்களே, இந்த குட்டி கதையில் அந்த இயக்குனர் மீதம் வைத்த அந்த 4வது இட்லி அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் பல மகத்தான பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றது. நாம் இறந்தபின் நம்மோடு கொண்டு போக முடியாத பொருளை சேர்ப்பதை விட இருப்பதை பகிர்ந்து வாழ தூண்டுகின்றது. இந்த உலகம் நமக்கு பயன்பட்டதைப் போல் வருங்காலத்தில் வருபவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற உணர்வை தருகின்றது. அன்பர்களே, நாம் இவ்வுலகில் நுழைந்தபோது இருந்ததை விட இன்னும் சிறப்பான நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வோம்.
சிறப்பான நிலையில் உலகை விட்டுச் செல்ல இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.